தானியேல் அதிகாரம் 3. பொற்சிலை வழிபாடு. நெபுக்கத்நேசர் அரசன் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான பொற்சிலை ஒன்றை செய்வித்து அதை பாபிலோன் நாட்டிலிருந்த தூரா என்னும் சமவெளியில் நிறுத்தி வைத்தான். பின்பு நெபுக்கத்நேசர் அரசன் தான் நிறுவிய சிலையின் அர்ப்பணிப்புக்கு சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அறிவுரை கூறுவோரும் நிதி பொறுப்பாளரும் நீதிபதிகளும் மணியக்காரரும் மற்றெல்லா அலுவலரும் ஒன்றாய் கூடி வர வேண்டும் என்று ஆணையிட்டார். அவ்வாறே சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அறிவுரை கூறுவோரும் நிதி பொறுப்பாளரும் நீதிபதிகளும் மணியக்காரரும் மாநிலங்களின் மற்றெல்லா அலுவலரும் நெபுக்கத்நேசர் அரசன் நிறுவிய சிலையின் அர்ப்பணிப்புக்கு ஒன்றாய் கூடி வந்து சேர்ந்தனர். அவர்கள் நெபுக்கத்நேசர் நிறுவிய சிலை முன் வந்து நின்றனர். கட்டியக்காரன் ஒருவன் உரத்த குரலில், இதனால் மக்கள் அனைவருக்கும் எல்லா இனத்தவர்க்கும் மொழியினருக்கும் அறிவிக்கப்படுவது யாதெனில், எக்காலம், நாதஸ்வரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்கத் தொடங்கிய அந்த நொடியில் நீங்கள் தாழ வீழ்ந்து நெபுக்கத்நேசர் அரசன் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழ வேண்டும். எவராகிலும் தாழ வீழ்ந்து பணிந்து தொழவில்லை எனில் அவர்கள் அந்நேரமே தீச்சூளையில் தூக்கி போடப்படுவார்கள் என்று கூறி முரசறைந்தான். ஆகையால் எக்காலம், நாதஸ்வரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க தொடங்கியவுடன் எல்லா மக்களும் தாழ வீழ்ந்து நெபுக்கத்நேசர் அரசன் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழுதார்கள். அப்பொழுது கல்தேய சிலர் தாமே முன்வந்து யூதர்கள் மேல் குற்றம் சாட்டலாயினர். அவர்கள் நெபுக்கத்நேசர் அரசனிடம் சொன்னது, அரசரே, நீர் நீடூழி வாழ்க. அரசரே, எக்காலம், நாதஸ்வரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்கும் எந்த மனிதனும் உடனே தாழ வீழ்ந்து பொற்சிலையை பணிய வேண்டும் என்று நீ கட்டளை பிறப்பித்தீரல்லவா? எவராகிலும் தாழ வீழ்ந்து பணியாமல் போனால் அவர்கள் எரிகிற தீச்சூளையில் போடப்படுவார்கள் என்றும் நீர் ஆணை விடுத்தீரல்லவா? அரசரே, பாபிலோன் நாட்டின் புறப்பகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்னும் யூதர்களை நீ நியமித்தீரல்லவா? அந்த பேர் வழிகள் உமது கட்டளையை மதிக்கவில்லை, உன் தெய்வங்களை வணங்கவில்லை, நீர் நிறுவின பொற்சிலையை பணிந்து தொழவும் இல்லை. உடனே நெபுக்கத்நேசர் கடுஞ்சினமுற்று சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் பிடித்து வரும்படி கட்டளையிட்டான். அவ்வாறே அரசன் முன்னிலைக்கு அவர்களை பிடித்துக் கொண்டு வந்தனர். நெபுக்கத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதஸ்வரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராயிருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்க கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் நெபுக்கத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உன் கையில் நின்று விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுக்கத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அவ்வாறே அந்த வீரர்கள் அவர்களை மேற்போர்வையோடும் உள்ளாடையோடும் தலைப்பாகையோடும் மற்ற ஆடைகளோடும் சேர்த்து கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போட்டார்கள். அரசனது கட்டளை மிக கண்டிப்பானதாக இருந்ததாலும் தீச்சூளை செந்தனலாய் இருந்ததாலும் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை தீச்சூளையில் போடுவதற்கு தூக்கிச் சென்றவர்களையே அத்தீப்பிழம்பு சுட்டெரித்து கொன்றது. சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற தீச்சூளையினுள் வீழ்ந்தார்கள். அப்பொழுது நெபுக்கத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரைத்தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். உடனே நெபுக்கத்நேசர் எரிகிற தீச்சுளையின் வாயில் அருகில் வந்து நின்று, உன்னத கடவுளின் ஊழியர்களாகிய சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ, வெளியே வாருங்கள் என்றான். அவ்வாறே சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் நெருப்பை விட்டு வெளியே வந்தனர். சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அரசனுக்கு அறிவுரை கூறுவோரும் கூடி வந்து, அந்த மனிதர்களின் உடலில் தீப்பட்ட அடையாளமே இல்லாமலும், அவர்களது தலைமுடி கருகாமலும், அவர்களுடைய ஆடைகள் தீப்பற்றாமலும், நெருப்பின் புகை நாற்றம் அவர்களிடம் வீசாமலும் இருப்பதை கண்டார்கள். அப்பொழுது நெபுக்கத்நேசர், சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து, அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர்தம் தூதரை அனுப்பி வீட்டருளினார். ஆதலால் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும், எந்த நாட்டவனும், எந்த மொழியினனும் கண்டந்துண்டமாக வெட்டப்படுவான். அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறவரும் இல்லை என்றான். பிறகு அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோருக்கு பாபிலோனின் மாநிலங்களில் பெரும் பதவி அளித்து சிறப்பு செய்தான்.